بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இந்த தர்பியாவுடைய வகுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நமது தர்பியாவுடைய வகுப்புடைய இரண்டாவது வகுப்பாக பாடமாக தஃப்ஸீருடைய பாடம் நடைபெற இருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அத்தியாயம் சூரா அல் குர்ஆனிலே 106வது அத்தியாயம் சூரத்துல் குரைஷ், குரைஷ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், 4 வசனங்களை கொண்ட அத்தியாயம். இதற்கு முன்னால் என்ன சூரா பார்த்தோம்? சூரத்துல் ஃபீல். சரி, தஃப்ஸீருக்கு போறதுக்கு முன்னால எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை என்ன செய்வோம், இந்த சூராவை ஓதிக்கொள்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش، إيلافهم رحلة الشتاء والصيف. فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. இந்த சூரத்துல் குரைஷுடைய அந்த வசனங்கள் வந்து 4 வசனங்களை கொண்ட சூரா. முதலாவதாக நாம் இந்த அத்தியாயத்துடைய பேர் என்ன? அல் குரைஷ். நீங்க இதுக்கு முன்னால பார்த்திருப்பீங்க, 105வது அத்தியாயத்தில் வந்து சூரத்துல் ஃபீல், அல் ஃபீல் சொன்னா என்ன? யானை. ஏன் அந்த பேர் வந்துச்சு அந்த அத்தியாயத்துக்கு? யானைப்படை அந்த அத்தியாயத்தில் சம்பந்தப்பட்டதால, அந்த நிகழ்வுல சம்பவத்தில் அந்த அத்தியாயத்துக்கு அல்ஃபீல் என்று சொல்லக்கூடிய பேர் வந்துச்சு. அதே போன்று இந்த சூறால வந்து அத்தியாயத்தில் வந்து குறைசிகளை பற்றி பேசுறதால இந்த சூறாவுக்கு வந்து என்ன பெயர்? அல் குறைஷ் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லப்படுகிறது. அதே போன்று இது மக்கியாவை சேர்ந்தது. மக்காவிலே, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய ஆரம்ப அந்த காலகட்டத்திலே பகுதியிலே இறங்கிய சூராக்களில் ஒரு சூராவாக இருக்கிறது. முதலாவதாக நாம் இதனுடைய கருத்துக்களை பார்ப்போம். முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லிஈலாஃபி குரைஷின். குரைஷி கோத்திரம், குரைஷிகர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக, அல்லது குரைஷியர்களை அவர்களுக்கு அவர்களை சுலகமாக்கிய இலகுபடுத்தினான் அல்லாஹ், இலகுபடுத்தியமைக்காக, அல்லது அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக. விளக்கம் சொல்லும்பொழுது உங்களுக்கு விளங்கும். லீலாஃபி குரைஷ் சொன்னா குரைஷிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? இலகுபடுத்தி கொடுத்தான். அதேபோன்று சாதகமாக்கி கொடுத்தான், பரிச்சயப்படுத்தி கொடுத்தான். இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைப். எதை அவர்களுக்கு சாதகமாக்கி இலகுபடுத்தி அவர்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்தான் சொன்னால், ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைப். உங்களுக்கு ரிஹ்லான்னு சொன்னா என்ன? பயணம். ரிஹிலா என்று சொன்னா பயணம். அஷிதா என்று சொன்னால் மாறி, மாறி காலத்துக்கு சொல்றது அஷிதா. அசைஃப் என்று சொன்னால் கோடை காலம், வருடத்துடைய இரண்டு காலங்கள், மாறி காலம் அடுத்தது கோடை காலம். இந்த மாறி காலத்துடைய பயணத்தையும் கோடை காலத்துடைய பயணத்தையும் அல்லாஹ் குறைஷிகளுக்கு இலகுபடுத்தி கொடுத்தான், அந்த பயணத்தை பழக்கப்படுத்தி கொடுத்தான், சாதகமாக்கி கொடுத்தான். அதற்காக வேண்டி மூன்றாவது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் யாபுது, அவர்கள் வணங்கட்டும், ரப்ப ஹாதல் பைத்தி, இந்த வீட்டுடைய ரப்பை, இறைவனை அவர்கள் வணங்கட்டும். நான்காவது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், எப்படிப்பட்ட இறைவன், அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன், பசியிலிருந்து அவர்களுக்கு அவன் உணவளித்தான், பசியை போக்கி வறுமையை போக்கி அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்தான். அதேபோன்று வஆமனஹும் மின் ஹவுஃப், பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பளித்தான். அப்படிப்பட்ட இந்த வீட்டுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூராவை நாங்கள் பார்த்தால் இது குறைசிகளை பற்றி பேசக்கூடிய சூரா. குறைசிகளை பற்றி பேசினாலும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா மறுமை நாள் வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு இந்த அத்தியாயத்திலே பல படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குறைசிகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், குறைசி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், அல்லாஹு தஆலா கினானா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளிலிருந்து தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் கினானத குரைஷன், அந்த கினானா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திலிருந்து, அந்த வம்சத்திலிருந்து குரைஷி வம்சத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், அந்த குரைஷி கோத்திரத்திலிருந்து, அந்த வம்சத்திலிருந்து அல்லாஹ் பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்தை, கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், அல்லாஹ் என்னை எந்த கோத்திரத்தை தெரிவு செய்கிறான், பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்திலிருந்து, அந்த கபீலா கோத்திரத்திலிருந்து அல்லாஹ் என்னை தெரிவு செய்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய குழந்தை இருந்தது, அவரும் ஒரு இறை தூதர். அடுத்த குழந்தை யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில்தான் பனு இஸ்ரவேல் எல்லா நபிமார்களும் இறை தூதர்களும் வருகிறார்கள். யாருடைய பரம்பரை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாரு வரைக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லா இறை தூதர்களும் யாருடைய பரம்பரிந்து வராங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரிந்து வராங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர், அவங்க யாருடைய பரம்பரிந்து வராங்க, அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரிந்து வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரிந்து வந்த ஒரே நபி யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்னை குரைஷிகளுக்கு தெரிவு செய்தான், குரைஷிகளுடைய அந்த பரம்பரை எங்கே போய் சேர்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் போய் சேர்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நபி அவர்களுடைய பரம்பரையை பார்க்கும் பொழுது, ஏன் இது குரைஷிகளை பற்றி சொல்லப்பட்ட சூரா, நபிகள் நாயகம் குரைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நசபை பார்க்கும் பொழுது, அந்த வம்சாவளியை பார்க்கும் பொழுது, முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களோட வாப்பா இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன், அப்துல்லாவுடைய மகன். அவர்கள் யாரு, இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன். அவர்கள் இப்னு ஹாஷிம், ஹாஷிமுடைய மகன். இப்னு அப்தி மனாஃப், அப்துல் மனாஃபுடைய மகன் ஹாஷிம். அவர் வந்து இப்னு குசை, குசையுடைய மகன். அவர்கள் வந்து கிலாபுடைய மகன். அவர் முர்ரா என்று சொல்லக்கூடியவருடைய மகன். அவர் வந்து காபுடைய மகன், லுஐயுடைய மகன். அதேபோன்று லுஐ வந்து காலிப் என்று சொல்லக்கூடியவருடைய மகன். அவர் வந்து ஃபிஹர் என்று சொல்லக்கூடியவருடைய மகன். அவர் வந்து மாலிக் என்று சொல்லக்கூடியவருடைய மகன். அவர் மாலிக் என்பவர் அந்நதுர் என்று சொல்லக்கூடியவருடைய மகன். அந்நதுர் என்பவர் கினானா என்று சொல்லக்கூடியவருடைய மகன். நபி அவங்க இந்த ஹதீஸ்ல கினானு சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத மின் வலது இஸ்மாயில். இஸ்மாயில் இஸ்லாமுடைய அந்த பிள்ளையிலிருந்து கினானாவை எல்லாம் தெரிவு செய்கிறான். கினானா என்பவர் ஹுசைமா என்று சொல்லக்கூடியவருடைய மகன். இவர்கள் வந்து முதிரிகா என்று சொல்லக்கூடியவருடைய மகன். முதிரிகா என்பவர் வந்து இல்லியாஸ் என்பவருடைய மகன். இல்லியாஸ் என்பவர் முதர் என்பவருடைய மகன். முதர் என்பவர் நிசார் என்பவருடைய மகன். அவர் வந்து மாத் என்பவருடைய மகன். மாத் என்பவர் அதுனான் என்பவருடைய மகன். இந்த நசப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசபில் வந்து 20 ஜத்துகள், அவருடைய தந்தை 20 ஜத்துகள் பாட்டனார்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி அவர்களிருந்து நபி அவருடைய தந்தை அப்துல்லா, அப்படியே போய் கடைசி ஜத்து யாரு, அதுனான் என்று சொல்லக்கூடியவர்கள் முடியுது. அதுவரைக்கும் நபி அவர்களுடைய நசபும் அறியப்பட்டிருக்கிறது, மாரூஃப் அறியப்பட்டிருக்கிறது. அதுனான் அந்த அவரிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அவர்களுடைய அந்த நசபு தாரீகில் என்ன செய்யப்பட்டில்ல, சொல்லப்பட்டாலும் என்ன செய்யப்பட்டில்ல, ஆதாரபூர்வமான செய்தியாக அறியப்படல. என அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேருடைய வம்சாவளிகள் நமக்கு தெரியும். கேவலம் கவலைப்படக்கூடிய விஷயம், அதாவது சினிமாக்காரர்களுடைய அவர்களுடைய வம்சாவளிகள் கூட இந்த முஸ்லீம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள், இப்படி அவர்களுடைய எல்லா பரம்பரையும் தெரியும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை தெரியாது. நபியோட வாப்பட பேர் யாரு, என்ன, அப்துல்லா. அவங்களோட வாப்பா, அவங்களோட வாப்பா, அவரோட வாப்பா ஹாஷிம். அவர வாப்பா யாரு, அப்து. அடுத்தது கொஞ்சம் கஷ்டப்படுறோம் விளங்குதா. குறைஞ்சபட்சம் இந்த 20 ஜத்துமார்களுடைய பாட்டனாருக்கு அந்த வம்சாவளியை கூட நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் அவசியம் பாடமாக கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முதல் இரண்டு வசனத்தில் அல்லாஹ் வந்து குறைஷிகளை சொல்கிறான். அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா குறைஷிகளுக்கு அருள் புரிந்திருக்கிறான், அவர்களை கண்ணியப்படுத்தினான், அவர்களுக்கு அதாவது ரிஸ்க்கு உணவளித்தான், பயமில்லாத சூழ்நிலையை உண்டாக்கி அவர்களை பாதுகாப்பளித்தான். நாங்க முந்தைய சூறாவிலையும் பார்த்தோம், அபராஹுடைய அந்த யமனிருந்து வந்த படையை அல்லாஹு தாலா அழித்தானா இல்லையா, ஒரு சிறு பறவை கூட்டத்தை கொண்டெல்லாம் அதை அழித்து அந்த மக்காவாசிகளை குறைசிகளை அல்லாஹுடைய அந்த காபாவை முதல் ஆலயத்தை எல்லாம் பாதுகாத்தான். அன்புக்குரிய சகோதரர்களை, அதே போன்று அல்லாஹு தாலா இந்த குறைசிகளுக்கு பல வசதி வாய்ப்புகளை, அவர்களுக்கு பல நியமத்துகளை, பல அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருந்தான். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த குறைசிகளை பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய இந்த நசபுல வந்து குறைஷிகள் அதாவது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறார்கள். முதலாவது வந்து அதாவது அந்நதுரிபுனு கினானா, அந்நதுரிபுனு கினானா, இவருக்கு குறைஷுல் அக்பர் என்று சொல்வார்கள். முதலாவது குறைஷ் என்று பெயர் சூட்டப்பட்டவர், முதலாவதாக குறைஷ் இவரிலிருந்தான் ஆரம்பமாகிறது. யாரு, அந்நதுரிபுனு கினானா, இவருக்கு குறைஷுல் அக்பர் என்று சொல்வார்கள். அடுத்ததாக பிரபலியமானவர் தான் ஃபிஹர் இப்னு மாலிக், இவருக்கு குறைஷுல் அவுசத் என்று சொல்வார்கள். அடுத்ததாக குறைஷியல் பிரபலியமானவர் வந்து குசை இப்னு கிலாப், குசை இப்னு கிலாப். இவர் யார் வந்து, ஹாஷிம் உடைய தந்தை அப்து மனாஃப், அப்து மனாஃபுடைய தந்தை குசை. இவர் வந்து குறைஷுல் அஸ்கர் என்று சொல்வார்கள், குறைஷுல் அக்பர், குறைஷுல் அவுசத், குறைஷுல் அஸ்கர். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் அந்த மக்காவுடைய நிர்வாகம், அந்த ஹரத்துடைய நிர்வாகம், அது வந்து குறைஷிகளுடைய கையிலே தான் இருந்தது. ஆரம்பத்தில் வந்து நதுரிபுனு கினானா
தலைவராக இருந்தார், குறைஷிகளுக்கு தலைவராக இருந்தால். அடுத்ததாக அவருக்கு அடுத்ததாக ஃபிஹ்ர் இப்னு மாலிக் தலைவராக இருந்தார். அவருக்கு அடுத்ததாக இந்த குசை என்பவர் வந்து மிகவும் பிரபலியமானவராக இருந்தார். அந்த மக்காவுடைய நிர்வாகம், ஹரத்துடைய நிர்வாகம், அந்த காபாவுடைய நிர்வாகம், அதே நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் தொட்டு அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் ஏதோ ஒரு முறையில நடைபெற்று வருகிறது. என எல்லா ஊர்களிலிருந்தும் ஹஜ்ஜாஜிகள் அந்த மக்காவுக்கு வருவார்கள். அவர்களுக்கு அத நீர் புகட்டுறது, அவர்களை கவனிக்கிறது, எல்லா பொறுப்புகளையும் இந்த குசை இப்னு அதாவது கிலாப் என்பவர் பொறுப்பேற்றிருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குசை இப்னு கிலாப் இவருக்கு இரண்டு மகன், அப்து மனாஃப் அப்துத்தார். அப்து மனாஃப் அப்துத்தார், அதாவது இது சீராவோட சம்பந்தப்பட்ட விஷயம், கட்டாயம் நாங்க படிக்க, யாரோட சம்பந்தப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை பற்றி சொல்லக்கூடிய விஷயம், எனவே நாங்க அவசியம் படிக்கக்கூடிய அதாவது விஷயம்தான். அப்து மனாஃபுக்கு வந்து நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள். குசை இப்னு கிலாபுக்கு எத்தனை பிள்ளைகள்? இரண்டு. அப்து மனாஃப் அப்துத்தார், அப்து மனாஃபுக்கு வந்து நான்கு பிள்ளைகள், யாரு? அல் முத்தலிப், அதே போன்று ஹாஷிம், நௌஃபல், அப்து ஷம்ஸ். இவங்க நான்கு பேரும் பிரபலியமானவர்கள். குசைபுடைய மகன் அப்து மனாஃப், அவருடைய நான்கு மக்கள்ல வந்து யாரு? அல் முத்தலிப், அப்து ஷம்ஸ், ஹாஷிம், நௌஃபல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கு மக்கள்லயும் யாருடைய பரம்பரையில வராங்க? ஹாஷிம், பனு பனு ஹாஷிம், நபி அவர்கள் மின் பனி ஹாஷிம், ஹாஷிமுடைய அந்த பரம்பரை தான் வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹாஷிம் வந்து அவருடைய மகன் அப்துல் முத்தலிப், அவருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகன் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹாஷிம் என்று சொல்லக்கூடியவர் அந்த குசை இப்னு கிலாப் அவங்களுக்கு பின்னாலெல்லாம் அதாவது மிகவும் பிரபலியமானவராக இருந்தார். மக்கால வந்து அந்த குறைசிகளுக்கு தலைவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அதாவது அந்த குறைசிகளுக்கு பல நியமத்துகளை வழங்கியிருந்தான். ஆரம்பத்தில் அவர்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள், ஷாமுக்கு போவாங்க, யமனுக்கு போவார்கள் வியாபார நோக்கமாக. ஆனா கொஞ்சம் அச்சமான ஒரு சூழ்நிலை இருந்தது. யமனுக்கு போகும் பொழுதுதான், ஷாம் பிரதேசத்துக்கு போகும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு அச்சம், பயந்த ஒரு சூழ்நிலை. ஏன்? கொள்ளையடிக்கப்படுவார்கள், அதை விட கொலை செய்யப்படுவார்கள். அதனால்தான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த யானை படையினரை அனுப்பி அந்த அச்சமான சூழ்நிலையை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையாக மாற்றிவிடுகிறான். அதற்கு பின்னால் ஹாஷிம் அவருக்கு முன்னாலேயும் அந்த குறைசிகள் வந்து என்ன செஞ்சாங்க? வியாபார நோக்கமாக எல்லா இடங்களுக்கும் போவாங்க. இந்த ஹாஷிம் வந்து இவர்தான் இரண்டு பிரயாணங்களை ஏற்படுத்துகிறார். ஈலாவிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால பிரயாணம், கோடைகால பிரயாணம். என்ன பிரயாணம்? வியாபார நோக்கமாக செல்லக்கூடிய பிரயாணம். இப்ப இந்த இரண்டு பிரயாணங்களை முதலாவதாக ஏற்படுத்தியவர் வந்து இந்த ஹாஷிம். நபி அவர்களுடைய அந்த பாட்டனார் ஹாஷிம் என்பவர் தான். இவர் என்ன செய்தார் தெரியுமா? இரண்டு பிரயாணங்களை ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தி மாறி அந்த ஷிதாவுடைய மாறி காலத்தில் வந்து என்ன செய்தார் தெரியுமா? இவர் வந்து அல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய சகோதரரை யமனுக்கு அனுப்புவார் வியாபார நோக்கமாக. நௌஃபல் என்று சொல்லக்கூடிய சகோதரரை எங்க அனுப்புவார்? இராக்குக்கு அனுப்புவார். இவருடைய தலைமையில ஹாஷிம் என்பருடைய தலைமையில ஷாமுக்கு போவார். ஷாம் என்று சொன்னா இப்ப எங்க? பிலஸ்தீன், சிரியா, ஜோர்தான் போன்ற பிரதேசங்கள், அங்க இவர் தலைமை தாங்க என்ன செய்வாரு? போவாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த ஹாஷிம் என்று செல்லக்கூடியவர் வியாபார நோக்கமாக ஷாமுக்கு போவார், மதீனா வழியாகத்தான் போவாரு. திரும்ப மக்காவுக்கு வந்து அந்த மக்காவை என்ன செஞ்சாங்க? வளமாக்கினாங்க. எல்லா அடிப்படை வசதிகளை கொண்ட ஒரு பிரதேசமாக இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த மக்காவுடைய பிரதேசத்தை இவங்க ஆக்கினாங்க. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர், இதிலே சில சுவாரஸ்யமாக நாங்கள் அறிந்து வைக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஹாஷிம் என்பவர் வந்து ஷாமுக்கு எந்த வழியாக போவாரு? மதீனா. மதீனாவுக்கு முன்னைய பேர் என்ன? யஸ்ரிப். அப்ப அந்த யஸ்ரிபுடைய வழியாகத்தான் அவங்க போவாங்க. அங்க போன டைம்ல வந்து அங்க ஒரு திருமணம் முடித்தாரு. தாரு ஹாஷிம் என்பவர், நபியோடைய பாட்டனார் ஹாஷிம் என்பவர் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க. யார முடிக்கிறாங்க? சல்மா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. சல்மா என்று சொல்லக்கூடிய பெண்மணி வந்து பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தவர். பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தவர். பின்னால சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். நபி ஹிஜ்ரத்துக்கு போன பொழுதும் அந்த கோத்திரம் அந்த ஒரு சஹாபியுடைய வீட்டில தான் முதலாவது போய் அவங்க இருக்கிறாங்க. பனு நஜ்ஜார் அந்த கோத்திரத்துடைய ஒரு பெண்மதியான சல்மா ஹாஷிம் என்பவர் திருமணம் முடிக்கிறார். இப்ப திருமணம் முடித்துட்டு கொஞ்ச காலம் இருந்துட்டு அந்த சல்மா என்பவர் வந்து அவங்க என்ன செய்யறாங்க? கர்ப்பமாகறாங்க. முத்தலிப் என்று சொல்லக்கூடிய அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை அவர்கள் என்ன செய்ய அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்க? அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். இப்ப ஹாஷிம் ஷாமுக்கு போறாரு, அங்கே அவர் மரணித்து விடுகிறார். இப்ப திரும்ப ஹாஷிமுடைய சகோதரர் முத்தலிப் என்பவர் வந்து மக்காவில் இருக்கிறாரு. அவருக்கு கேள்விப்பட்டது அவருடைய ஹாஷிம் சகோதரர் பனு நஜ்ஜார் சல்மா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் முடிச்சு அங்க அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. இப்ப இவர் முத்தலிப் என்பவர் அங்க மதீனாவுக்கு போய் என்ன செய்தாரு? அந்த அப்துல் முத்தலிப் முத்தலிப் என்பவர் அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை எடுத்து வராரு மக்காவுக்கு. ஆனா அப்துல் முத்தலிப் அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் இருக்கிறாங்களே, அவங்களோட பெயர் வந்து அப்துல் முத்தலிப் அல்ல, அவங்களோட பெயர் வந்து ஷைபா. ஏன் ஷைபா என்று சொன்னா, அந்த சல்மா என்று சொல்லக்கூடிய அந்த தாயார் அந்த குழந்தை பிறந்தவுடன் குழந்தையிலே அந்த ஷைபா அந்த குழந்தையுடைய தலை கொஞ்சம் நரைத்திருந்தது. ஷைபா என்று சொன்னால் நரைத்தது, குழந்தையுடைய அந்த முடி நரைத்திருந்த காரணத்தினால் ஷைபா என்று என்ன செய்தாரு? பெயர் வைக்கப்படுகிறார். இப்ப முத்தலிப் என்ன செய்தாரு? போய் மதீனாவுக்கு போய் தன்னுடைய சகோதரனுடைய குழந்தை அழைத்து வருகிறார். மக்காவுக்கு அழைத்து வந்தவுடன் மக்காவாசிகள் பார்க்கிறாங்க, குறைசிகள் பார்க்கிறாங்க, முத்தலிப் ஒரு அடிமையை கொண்டு வந்து விட்டார். எங்கிருந்து? மதீனாவுக்கு போய் ஒரு அடிமையை வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால அப்துல் முத்தலிப் என்று பெயர் வச்சிருந்தாங்க. ஆனா அவரோட பெயர் என்ன? ஷைபா. அவருடைய பெயர் ஷைபா. முத்தலிபுடைய அடிமை என்று சொல்லி அப்துல்லாவுடைய தந்தை இருக்கார் அப்துல் முத்தலிப், அவருக்கு அப்துல் முத்தலிப் என்று என்ன செய்யறாங்க? பெயர் வைத்து விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவிலிருந்து அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் யாருடைய வீட்டிலே முதலாவது தங்குகிறார்கள்? எந்த நபி தோழர்? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் கூப்பிடுகிறார்கள், மதீனா வாசிகள் எல்லா அன்சாரிகளும், யாரும் எங்களோட வீட்டுக்கு வாங்க, எங்களோட வீட்டுக்கு வாங்க. ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅ ரஹ்லிஹி, பிரயாணம் செய்தவர் அந்த பிரயாண பொது எங்கே போய் சேர்கிறதோ அந்த வீட்டுக்கு தான் போய் பிரயாணம் சேருவார். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்தாங்க தெரியுமா? நபி அவங்களுக்கு தெரியாம அவங்களோட ஒட்டகத்திலிருந்து அந்த பொதியை எல்லாம் கொடுத்து மெதுவான செய்தாங்க, அவங்க வீட்டு முன்னுக்கு கொண்டு போய் வைத்து விட்டார்கள். இப்ப அந்த ஒட்டகம் எங்கே போய் சேர்கிறது? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போய் சேர்கிறது. அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? பனு நஜ்ஜார். பனு நஜ்ஜார் ஹாஷிம் நபி அவர்களுடைய பாட்டனார் ஹாஷிம் இருக்கிறாரே, அவர் யார் எந்த கோத்திரத்தை திருமணம் முடித்தார்? பனு நஜ்ஜார் சல்மான் செல்லக்கூடிய பெண்மணி. எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க, நபி அவர் ஹிஜ்ரத் சென்றவுடன் நபி அவர்கள் தன்னுடைய நெருக்கமான குடும்பத்துடைய அந்த வீட்டுக்கு தான் என்ன செய்யறாங்க? போய் சேருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குறைஷிகளை விழுத்து சொல்கிறான். அல்லாஹுக்கு சுபஹான அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துகிறான். அதே போன்று பசியை போக்கி அவர்களுக்கு உணவளிக்கிறான். நாங்க நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவுடன் நபி அவர்களை மிகவும் விரோதமாக இருந்தவர்கள் யாரு? யஹூதிகள் தான். யாரு? யூதர்கள். அப்ப அந்த டைம்ல வந்து அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கும் பொழுது எப்படி இருக்கான் தெரியுமா? ஏன் அல்லாஹ் நபி அவர்களுக்கு தாவா இலகுவாகுவதற்காக வேண்டி, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய ஒரு வழிமுறை அந்த யூதர்களை பார்த்து எப்படி சொல்கிறான் தெரியுமா? யா பனி இஸ்ராயில் உதுகுரு நியமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன். பனு இஸ்ரவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஏ பனு இஸ்ரவாளர்களே, நீங்கள் நான் உங்களுக்கு அருளிய நியமத்துகளை நினைவு கூறுங்கள், நினைத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா பல நியமத்துகளை வழங்கியிருந்தான். கணக்கிட முடியாத அளவுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா நியமத்துகளையும் அல்லாஹு தஆலா யாருக்கு வழங்கியிருந்தான்? பனு இஸ்ரவேலர்களுக்கு. இப்ப நபி அவங்க மதீனாவுக்கு போய் அவங்க தாவா செய்யறாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல வசனம் திறக்கிறான், யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு நியமத்தாக அருட்கொடையாக வழங்கியிருக்கக்கூடிய எல்லா அருட்பாக்கியங்கள் நினைத்து பாருங்கள். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை என்ன? என்னை ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு இணை வைக்க கூடாது, என்னால் அனுப்பப்பட்ட ரசூலை நீங்கள் நம்ப வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். அப்ப யூதர்களை பார்த்து, அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். அவர்களுக்கு வழங்கிய நியமத்துகளை அல்லாஹ் நினைவுகூறச் செய்கிறான். அன்புக்குரிய சகோதரர், அதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய ஆரம்ப பகுதியில் வந்து அவங்க மக்களுக்கு தாவா செய்தாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனா அவனோட குடும்பமே ஏற்றுக்கொண்டதா? அந்த குறைசிகளை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அபு லஹப் யார்? நபி அவனுடைய சொந்தக்காரரா இல்லையா? அவன குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்களாலே அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? தாக்கப்படுகிறார்கள், நோவினை செய்யப்படுகிறார்கள். எனவே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த குறைசிகளுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அந்த குறைசிகளுக்கு ஞாபகப்படுத்து என்ன ஞாபகம் தெரியுமா? லீலாஃபி குறைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைப். குறைசிகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு அதாவது அச்சமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது, பயமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவ்ப், பசியிலிருந்து உங்களுக்கு உணவளித்து ரிஸ்குகளை வழங்கி பயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பும் தந்தான். எனவே ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய ரப்பை நீங்கள் வணங்க வேண்டும். நான் உங்களுக்கு பல நியமத்துகளை தந்திருக்கிறேன், உங்களை கண்ணியப்படுத்திருக்கிறேன், பாதுகாப்பான சூழ்நிலையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். எனவே நீங்கள் ரப்பை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குறைஷிகளுக்கு சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அந்த யானை படையினர்கள் மூலமாக அந்த அபராஹுடைய படை அளிக்கப்பட்டு அந்த குறைசிகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படுகிறது. அதற்கு முன்னால அவங்க எதை வணங்கிட்டு இருந்தாங்க? சிலைகளை தான் வணங்கி கொண்டிருந்தாங்க, சிலைகளை தான். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அதாவது அல்லாஹு குறைஷன் பிசபி ஹிசால், குறைசிகளை அல்லாஹு தாலா ஏழு விடயங்களை கொண்டு சிறப்புப்படுத்திருக்கிறான். குறைசிகளை அல்லாஹு தாலா ஏழு விடயங்களை கொண்டு சிறப்புப்படுத்திருக்கிறான். முதலாவது ஃபத்தலஹும் பி அன்னஹும் அபதுல்லாஹ அஷர சினீன லா யஅபுதுல்லாஹ இல்லா குரைஷ். அவங்க அந்த அஸ்ஹாபுல் ஃபீல் அந்த நிகழ்வுக்கு பின்னால வந்து சுமார் பத்து வருடங்கள் அந்த மக்கா காஃபிர்கள் வந்து குறைஷிகள் அல்லாவை மட்டும் வணங்கினார்கள், அல்லாவை மட்டும் வணங்கினார்கள். அந்த மக்கா காஃபிர்களுடைய தன்மை எப்படி தெரியுமா? ருபூபியா, தௌஹீது ருபூபி, அதை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாதான் படைப்பாளர், இந்த வானங்கள் பூமிகளை படைத்தவன், உணவளிக்கக்கூடியவன், உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூ எல்லாம் அல்லாதான். ஆனால் உலூஹியா என்ற விஷயத்தில் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல. அல்லாவே அவர்களுக்கு வணங்க தயார். அவர்களுடைய மூதாதையர்கள் எந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளையும் வணங்க தயாராக வணங்கி கொண்டிருந்தார்கள். எனவே அந்த நிகழ்வுக்கு பின்னால அவங்க 10 வருஷம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் மட்டும் குறைஷிகள் வணங்கினார்கள். அடுத்த நபி அவங்க சொல்லுவாங்க, வஃபதலஹும் பி அன்னஹும் நஸ்ரஹும் யௌமல் ஃபீல் வஹும் முஷ்ரிகூன். அந்த அபராஹுடைய அந்த யானைப்படை மக்காவுக்கு வந்த நேரத்தில் வந்து அந்த காஃபிர்கள் எப்படி இருந்தார்கள்? அதிகமானவர்கள் எப்படி இருந்தார்கள்? முஷ்ரிகீன்களாக தான் இருந்தார்கள், இணை வைப்பாளர்கள் தான், அப்படித்தான் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்கிறான், உதவி செய்தான். நபி அவங்க சொல்றாங்க, அதே வஃபதலஹும் பி அன்னஹும் நஸலத் ஃபீஹிம் சூரத்துல் குர்ஆன், உலகத்தில் யாரு எந்த கோத்திரத்துடைய பேரிலும் ஒரு சூரா இறக்கப்படவில்லை. அல் குர்ஆனில் அல்லாஹ் இவர்களை கண்ணியப்படுத்தி இவர்களுடைய பேர்களை கொண்டு குறைஷ் என்று செல்லக்கூடிய அத்தியாயத்தை இறக்கி வைக்கிறான். அதே வஃபதலஹும் பி அன்ன ஃபீஹிமுன் நுபுவா, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த தெரியுமா, அவங்களோட குடும்பத்திலே நபித்துவத்தை ஏற்படுத்துகிறான். முகமது நபி யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்? குறைஷி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்புக்குரிய சகோதரர், யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அந்த பனு இஸ்ரவர்கள் நபி வருவார்கள் என்று. ஆனா அல்லாஹு தஆலா எப்படி ஏற்படுத்துகிறான்? அந்த குறைஷிகளிலே நபியை அனுப்புகிறான். அதே போன்று வல் ஹிலாஃபா வல் ஹிஜாபா வல் சிகாயா, அந்த குறைஷிகளை கண்ணியப்படுத்தி ஹிலாபத்தை கொடுக்கிற நபி அவளுக்கு பின்னால அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், அதே எல்லா ஹலீஃபாக்களும் வருகிறார்கள். அவர்கள் யாருடைய பரம்பரை? குறைஷி பரம்பரை. ஹிலாபத்துடைய ஆட்சிகளை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான். வல் ஹிஜாபா என்று சொன்னால் அந்த காபத்துல்லாவுடைய நிர்வாகம், அதுக்கு திரை போட்டது, அதனுடைய திறப்பு, அதை கவனிக்கிறது, எல்லா பொறுப்புகளும் அந்த தலைமைத்துவம் அனைத்தையும் குறைஷியுடைய கையில் எல்லாம் கொடுத்தான். அதே போன்று வஸ்திகாயா, ஹஜ்ஜாஜிகள் வரும்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய, அது ஒரு பெரிய ஒரு கண்ணியமான, எல்லாராலும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து பொறுப்பாக இருந்துச்சு. அல்லாஹு தஆலா யாருடைய கையில் அதை கொடுக்கிறான்? குறைஷிகளுடைய கையில கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியாக சொல்லுவாங்க ஏழு இந்த விஷயங்களை கொண்டு அந்த குறைஷிகள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா குறைஷிகளை பார்த்து சொல்கிறான், உங்களை இப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான், உங்களுக்கு பல அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறான், எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பார்க்கிறோம் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் வந்து இன்னும் இரண்டு விஷயங்களை சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகள் தான் உணவு, ரிஸ்க்கு, அடுத்தது பாதுகாப்பு. பாதுகாப்பு ஆக முக்கியமானது. பயமில்லாத அந்த சூழல் இருக்கிறது, அது ஆக முக்கியமானது. மக்கா காஃபிர்கள், அந்த குறைஷிகள் ஆரம்பத்திலே பயந்து கொண்டிருந்தார்கள். வியாபாரத்துக்கு செல்ல முடியாது, ஷாமுக்கு செல்ல முடியாது, யமனுக்கு போக முடியாது. ஏன்? எதிரிகள் அவர்களை தாக்கினார்கள். ஆனால் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா பாதுகாப்பான ஒரு சூழலை அவர்களுக்கு வழங்கினான். எனவே அந்த பாதுகாப்பு என்பது, அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்கு பிரதானமான அடிப்படையான விஷயம். இன்று நாங்கள் பாதுகாப்பான சூழலே வாழ்கிறோம். நாங்கள் எங்க வாழ்கிறோம் சொன்னாலும் பாதுகாப்பான சூழல். ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம நாடுகளுக்கு போனாலும், நம்முடைய ஊர்களுக்கு போனாலும் பாதுகாப்பான சூழல். நம்முடைய ஊர்ல பெரும் பிரச்சனை இருக்கா? நாங்கள் சிறுபான்மை இனமாக வாழ்ந்தாலும், அதாவது பெரிய பிரச்சனைகள் இல்லை, பாதுகாப்பான ஒரு சூழலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரிய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், இதே நேரத்தில், இதே நிமிடத்தை நாங்கள் பார்த்தால், இந்த நிமிடத்திலே நாங்கள் குடும்பமாக இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பாதுகாப்பாக நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய ஊர்களிலே பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நாடுகள் எடுத்துக்கொண்டால், அது நம்முடைய முஸ்லீம் நாடு எடுத்துக்கொண்டால், பிலஸ்தீன், 90% அந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய வீட்டிலே பாதுகாப்பு என்பது இல்லை. ஒவ்வொருவரும் பயந்து கொண்டிருப்பார்கள். இந்த டைம்ல எப்படி, யாரு வந்து எங்களை தாக்குவார்கள், யாரு வந்து குண்டுகளை நம்முடைய வீட்டுக்கு, அதாவது வீட்டுக்கு மேலே வீசி செல்வார்கள், அதாவது யாராவது வந்து நம்முடைய பெண்களை மானபங்கப்படுத்துவார்கள், நம்முடைய சிறார்களை கொலை செய்வார்கள் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிரியாவை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நிம்மதி என்பதே இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? நோயாளிகள், அந்த தாக்குதலிலே தாக்கப்பட்டவர்கள், நோயுற்றவர்கள், காயப்படுத்தப்பட்டவர்கள் வைத்தியசாலை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கப்படுகிறார்கள். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யப்படுகிறது? குண்டு வீசப்படுகிறது. அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாதுகாப்பான சூழல், இந்த நியமத்திற்கிறதே நமக்கு விளங்குவதில்லை. நமக்கு அதனுடைய பெருமதி, அதனுடைய அதாவது பெருமதி நமக்கு விளங்குவதில்லை. அல்லாஹுக்கு சுபஹானத்தை சொல்கிறான், அதாவது அந்த குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தினான். அவர்களுக்கு அந்த பசியிலிருந்து உணவளித்தான். எனவே அவர்கள் அல்லாவை வணங்க வேண்டும். அதே அல்லாதான் நமக்கு இந்த அத்தியாயத்திலே படிப்பினை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பல நியமத்துகளை தந்திருக்கிறான், பல அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறான். அதிலே ஆக முதலிடத்தில் இருக்கக்கூடிய அருட்பாக்கியம் தான், நியமத்து தான், பாதுகாப்பான சூழல். பாதுகாப்பான சூழல், அன்புக்குரிய சகோதரர்களே, பாதுகாப்பான சூழல் இல்லை என்று சொன்னால் அல்லாவை வணங்கவும் முடியாது. அல்லாவை வணங்கக்கூடிய, அல்லாவை நிம்மதியாக வணங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நாம் கட்டாயம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா, அதாவது பாதுகாப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் உங்களுக்கு குடும்பமாக நீங்கள் பாதுகாப்பான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஃபதுகுருல்லாஹ, அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்க நினைத்துக் கொடுங்கள், அல்லாவை நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாவை நீங்கள் திக்ரு செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஸ்பஹ ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி முஆஃபா ஃபீ பதனிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபக அன்னமா ஹீஸத் லஹு துன்யா பிஹதாஃபிரிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைகிறான், அவன் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அவன் வசிக்கக்கூடிய அந்த பிரதேசம், அவனுடைய வீட்டுடைய சூழல் பாதுகாப்பான சூழலாக இருக்கிறது, எந்த ஒரு அச்சுறுத்தலும் எந்த ஒரு பயமும் இல்லை, பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்கிறான். முஆஃபா ஃபீ பதனிஹி, அவனுடைய உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது, எந்த ஒரு நோயும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். அடுத்ததாக சொல்கிறார்கள், இந்தஹு கூத்து யௌமிஹி, அவனுக்கு அவருடைய குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் அன்றைய நாளுக்கு அவனுக்கு நிரப்பமாக இருக்கிறது என்று சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, அந்த மனிதனுக்கு இந்த உலகம் முழுமையாக கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். பாதுகாப்பான சூழல், அதே உடம்புல நல்ல ஆரோக்கியம், அதே போன்று அவனுக்கு வசதி வாய்ப்புகள், அவனுக்கு அவனோட குடும்பத்துக்கு தேவையுள்ளவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால் உலகம் முழுமையாக கிடைத்தது போன்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களை நாங்கள் நிரப்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நிரப்பமாக பரிபூர்ணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய பெருமதி நமக்கு விளங்குவதில்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒரு நாளைக்கு அல்லது இரண்டு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு சிரியா அல்லது பிலஸ்தீன் அல்லது ஈராக் போன்ற நாடுகளிலே போய் வசித்தால் இந்த பெருமதி நமக்கு விளங்கும். அதனுடைய பெருமதி நாங்கள் அல்லாவை மறக்க மாட்டோம், அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலே நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறான், அதாவது குறைஷிகளுக்கு, அந்த மக்கா வாசிகளுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல நியமத்துகளை வழங்கியிருந்தான், பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தினான். எனவே அவர்கள் அல்லாஹை வணங்க வேண்டும். அதேபோன்று ஃபைதா அமீன்தும், அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், நீங்களும் பாதுகாப்பாக இருந்தால் ஃபதுகுருல்லாஹ, அல்லாவை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதற்கு மாற்றமாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்தால், அல்லாஹ் நமக்கு பல நியமத்துகளை வழங்கி அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி மறந்து வாழ்ந்தால், அதையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹல் 112-113 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதரபல்லாஹு மசலன் கர்யதன் கானத் ஆமினதன் முத்மைன்னதன். ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஊர் இருந்தது எப்படி தெரியுமா, ஒரு ஊரை நமக்கு அழகான உதாரணமாக சொல்கிறான், கானத் ஆமினதன் முத்மைன்னதன், அந்த ஊர் அந்த நகரம் எப்படி இருந்தது தெரியுமா, பாதுகாப்பான ஊராக இருந்தது, எந்த ஒரு பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பான ஊராக இருந்தது. பாதுகாப்பு மட்டுமல்ல, முத்மைன்னதன், அனைவரும் அந்த ஊர் மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள், மன நிம்மதியாக இருந்தார்கள். யாத்தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான், அது மட்டுமல்ல எல்லா பிரதேசங்களிலிருந்தும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல பொருட்களை அந்த ஊரிலே ஒன்று சேர்த்தான். ஃபகஃபரத் பி அன் உமில்லாஹி, அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை புறக்கணித்தார்கள். அதை அவர்கள் மறுத்தார்கள். நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னவுன். நிம்மதியாக இருந்தார்கள், பாதுகாப்பாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை, அல்லாவை வணங்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்து விட்டான் தெரியுமா? அவர்கள் செய்த தவறுகளின் காரணமாக, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த ஊரை எப்படி ஆகிவிட்டான் தெரியுமா? லிபாஸல் ஜூ இவல் ஹவுஃப், பசியுடைய ஆடை, அச்ச பயத்துடைய ஆடை அவர்களுக்கு அணிவித்தான். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது எப்பொழுதும் பயமுள்ள ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டான். அதே பசியுடனும் பட்டியலுடன் வாழக்கூடிய சூழ்நிலையை அந்த ஊருக்கு ஏற்படுத்திவிட்டான். ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு என்ன செய்யவில்லை, அவங்க நன்றி செலுத்தவில்லை. என அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுவ தஆலா அழகான படிப்பினையை நமக்கு தந்திருக்கிறான். அதே கொண்டு பல வரலாற்று பின்னணியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். எனவே அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுவ தஆலா நமக்கு என்னென்ன அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறானோ அனைத்து நியமத்துகளுக்கும் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த சூரத்தின் அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுவ தஆலா என்னென்ன படிப்பினைகளை நமக்கு வைத்திருக்கிறானோ அனைத்து படிப்பினைகளை நாங்கள் பெற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹான ஹுவ தஆலா ஆகி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.